பாஸ்கா காலம் ஐந்தாம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை. மரத்தில் இருந்த இலைக்கு போர் அடித்தது. இன்னும் எத்தனை நாள் இந்த மரத்திலேயே தொங்கிக் கொண்டிருப்பது என்ற சலிப்பு அதற்கு. வானில் சிறகடித்து பறந்த பறவைகளை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட்டது. இலையின் ஏக்கம் எரிச்சலாக மாறியது. இந்த பாழாய்போன மரத்திலிருந்து எப்போதுதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ என்று புலம்பி தீர்த்தது.
இலை ஏங்கி காத்திருந்த அந்த விடுதலை நாள் வந்தது. இலையுதிர் காலத்தில் மரத்திலிருந்து விடுதலை பெற்ற இலை தன்னை இதுவரை தாங்கி வளர்த்து வந்த மரத்திற்கு விடை கூட சொல்லாமல் வீசிய தென்றலில் மிதந்து சென்றது. பறவையைப் போல தானும் பறக்க முடிகின்றதே என்று இலைக்கு நிலை கொள்ளா மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஒரு சில நொடிகளே நீடித்தது.
உதிர்ந்த இலை இறுதியில் தரையில் விழுந்தது. என்னதான் முயன்றாலும் அதனால் மீண்டும் பறக்க முடியவில்லை. தான் பறந்தபோது தன்னை தாங்கியது போல் தெரிந்த காற்று இப்போது தன்மீது புழுதியை வாரி இறைத்தது. காய்ந்து விழுந்த மற்ற இலைகள் அதன் மீது விழுந்து மூடின. மனிதர்கள் அதனை மிதித்துச் சென்றனர். இலைக்கு மூச்சு திணறியது. கண்களில் நீர் பொங்க அண்ணாந்து பார்த்தது இலை. தான் வாழ்ந்த மரக்கிளையில் அசைந்தாடிய மற்ற இலைகள் தன்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பதைப் போல் இருந்தது. நான் அங்கேயே தங்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்ற ஏக்கம் இலையை சூழ்ந்தது.
என தர்ம அன்புள்ளங்களை, மரத்துடன் இணைந்திருக்கும் வரையில் இலைக்கு இன்பமான வாழ்வு, பிரிந்தால் தாழ்வு மரணம். இதையொத்த கருத்தை இன்றைய நற்செய்தியில் வலியுறுத்துகின்றார் இயேசு.
நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது.
அன்பு இதயங்களே, உவமைகளிலும் உருவகங்களிலும் பேசுவது இயேசுவுக்கு கைவந்த கலை என்று நமக்கு தெரியும். நானே வாழ்வு தரும் உணவு, நானே உலகின் ஒளி, நல்ல ஆயன் நானே என்று இயேசு தன்னை உருவகப்படுத்தி கூறியுள்ள வாக்கியங்கள் யோவான் நற்செய்தியில் 7 முறை இடம்பெற்றுள்ளன. அன்பு இதயங்களே, நம் வாழ்விலும் நம்மை பற்றியும் அடுத்தவரை பற்றியும் அவ்வப்போது உருவகங்களில் பேசுகின்றோம். விளையாட்டாக கேலியாக சொல்லும் உருவகங்களை விட இக்கட்டான நெருக்கடியான வேளைகளில் நாம் சொல்லும் உருவகங்கள் ஆழ்ந்த பொருளுள்ளவை. உங்களை நான் மலைப்போல நம்பியிருக்கிறேன் என்று ஓர் இக்கட்டான சூழலில் நண்பரிடம் சொல்லும்போது அவர் மீது நமக்கு உள்ள ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படும்.
அன்பு உள்ளங்களே, நமது உண்மையான இயல்பு எப்போது அதிகம் வெளிப்படுகின்றது? எதிர்ப்பு, குழப்பம், போராட்டம் இவை பெருகும்போது நமது உண்மை இயல்பு வெளிப்படும். வாழ்க்கை மிகச் சீராக சுமூகமாக செல்லும் போதே நாம் எதை நம்புகின்றோம், எது நமது வாழ்வின் அடிப்படை என்ற கேள்விகள் எல்லாம் எழாது. ஆனால் போராட்டங்களில், சங்கடங்களில் நாம் சிக்கிக் கொள்ளும் போது நாம் எப்படிப்பட்டவர்கள், எதை நம்பி வாழ்கின்றோம் என்ற உண்மைகள் வெளிப்படும். உண்மை தங்கமோ போலி தங்கமோ அழகியதொரு கண்ணாடி பேழைக்குள் இருக்கும்போது ஒரே விதத்தில் மின்னும், வேறுபாடு தெரியாது. தீயில் இடப்பட்டால்தான் உண்மை தங்கமும் போலி தங்கமும் தங்கள் உண்மை நிலைகளை வெளிப்படுத்தும்.
அன்பு நெஞ்சங்களே, யோவான் நற்செய்தியில் இயேசு தன்னை உருவகப்படுத்தி பேசிய நானே என்ற வாக்கியங்கள் அனைத்தும் எதிர்ப்புகள், குழப்பங்கள் மத்தியில் சொல்லப்பட்டவை என்பதை நாம் உணரலாம். நல்ல ஆயன் நானே என்று இயேசு கூறியதை சென்ற வார நற்செய்தியாக நாம் கேட்டோம். உண்மையான திராட்சிச்செடி நானே என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்கின்றார். நல்ல ஆயன் நானே என்று இயேசு சொன்னது தன்னுடைய புகழை பறைசாற்ற அல்ல. அன்பர்களே, ஒரு நெருக்கடியான நேரத்தில், அதுவும் தன்னால் நன்மை பெற்ற ஒருவர் மதத் தலைவர்களிடமிருந்து வெறுப்பை தேடிக்கொண்டார் என்பதை அறிந்த நேரத்தில் இயேசு இந்த வார்த்தைகளைச் சொன்னார்.
பார்வையிழந்த ஒருவரை இயேசு குணமாக்குகின்றார். அந்த அன்பான அற்புதமான செயலுக்கு தவறான காரணங்கள் சொல்லி இயேசுவை ஒரு பாவி என்று முத்திரை குத்துகின்றனர் பரிசேயர்களும் மதத் தலைவர்களும். அது மட்டுமல்ல, இயேசுவின் புதுமையால் பார்வை பெற்றவரையும் யூத சமூகத்திலிருந்து வெளியே தள்ளினர் என்று வாசிக்கின்றோம். இந்நேரத்தில் இயேசு அங்கு செல்கின்றார். பிறவியிலேயே பார்வை இழந்ததால் தன்னை ஒரு பாவி என்று முத்திரை குத்தி வெறுத்து ஒதுக்கிய சமுதாயம் தான் பார்வை பெற்ற பிறகும் தன்னை ஒதுக்கி வைத்ததை அறிந்து அம்மனிதரின் உள்ளம் வேதனையில் வெந்து போயிருக்கும். அவர் உள்ளத்தில் நிறைந்த வேதனையாலும் வெறுப்பாலும் அவர் மீண்டும் தன் பார்வையை இழந்துவிடக் கூடாது என்ற பரிவினால் இயேசு ஒரு நல்ல ஆயனாக அவரை தேடிச் சென்றார்.
அன்பு இதயங்களே, இதைவிட நெருக்கடியான ஒரு சூழலில் தன் சீடர்கள் தவித்தபோது இயேசு தன்னை ஒரு திராட்சை செடியாகவும் அவர்களை கிளைகளாகவும் ஒப்புமைப்படுத்தி பேசினார். தன் சீடர்களோடு இறுதி இரவு உணவை பகிர்ந்தபோது இயேசு இந்த வார்த்தைகளைச் சொன்னார். அன்பு நெஞ்சங்களே, அந்த இறுதி இரவு உணவு கலகலப்பான மகிழ்வான சூழலில் பகிரப்பட்ட உணவு அல்ல என்பது நமக்கெல்லாம் தெரியும். பயம், கலக்கம், சந்தேகம் என்ற எதிர்மறை உணர்வுகளில் மூழ்கிக் கொண்டிருந்த சீடர்களிடம் இயேசு இந்த வார்த்தைகளைச் சொன்னார்.
அன்பு நெஞ்சங்களே, இறுதி இரவு உணவின் போது சீடர்கள் கலக்கமடைய காரணம் என்ன? 12 சீடர்களில் ஒருவர் அவரை காட்டிக் கொடுப்பார், மற்றொரு சீடர் இயேசுவை மறுதளிப்பார் என்ற இரு பெரும் கசப்பான உண்மைகளை இயேசு அவ்வேளையில் பகிர்ந்து கொண்டார். உண்மைகள் பொதுவாகவே கசக்கும், அதுவும் நம்பிக்கை துரோகம், மறுதளிப்பு என்ற உண்மைகள் பெரிதும் கசக்கும். இயேசு கூறிய கசப்பான உண்மைகளால் நம்பிக்கை இழந்து பயத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த சீடர்களிடம் தன்னை ஒரு திராட்சை செடியாக ஒப்புமைப்படுத்தி இயேசு பேசுகின்றார். அந்த செடியின் கிளைகளாக தன் சீடர்கள் வாழ வேண்டும் என்பதை அவர்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிப்பதற்காக இயேசு இவ்வுருவகத்தை பயன்படுத்துகின்றார்.
தர்மை அன்புள்ளங்களே, திராட்சை செடியும் கொடியும் பல சவால்களை நமக்கு முன் வைக்கின்றன. செடியுடன் கொடிகள் இணைந்துவிட்டால் எல்லாம் சுகமாக இருக்கும் என்ற தவறான கற்பனையை இயேசு தரவில்லை. என்னிடம் உள்ள கனிக்கொடாத கொடிகள் அனைத்தையும் என் தந்தை தரித்து விடுவார், கனித்தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனித்தருமாறு கழித்து விடுவார் என்று இயேசு கூறினார். கனிக்கொடாத கொடிகள் வெட்டப்படும், கனித்தரும் கொடிகளும் கூடுதல் கனி தர வேண்டுமென்றால் துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இயேசு சொல்லுகின்றார்.
அன்பு இதயங்களே, திராட்சை செடியும் கொடியும் பல வேதனைகளை தாங்கினால் மட்டுமே தரமான கனிகள் தோன்றும். அதேபோல் சுவையுள்ள ரசமாக மாறுவதற்கு திராட்சை கனிகள் கசக்கி பிழியப்பட வேண்டும். இத்துன்பங்களில் எல்லாம் இயேசு தரும் ஆறுதலான எண்ணங்கள் எவை? திராட்சை தோட்டத்தை கவனத்தோடு கரிசனையோடு நட்டு வளர்ப்பவர் விண்ணக தந்தை என்பதும், கிளைகள் அனுபவிக்கும் துன்பங்களில் இயேசுவும் உடனிருப்பார் என்பதும் இயேசு தரும் ஆறுதலான எண்ணங்கள். அன்புக்கினியவர்களே, இயேசுவுடன் இணையும் வாழ்வு பயன்தரும் வாழ்வாக, உயர்ந்து செல்லும் வாழ்வாக அமையும் என்பதை விளக்க மற்றொரு உருவகம் உதவியாக இருக்கும்.
அமெரிக்க இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர்களில் மேலே சுழன்று வரும் இறக்கைகளை ஹெலிகாப்டருடன் பிணைக்க MRRN என்ற திருகாணிகளை பயன்படுத்தினர். MRRN என்றால் மெயின் ராட்டர் ரீடெய்னிங் நட், அதாவது சுழல் விசையுடன் பிணைத்து வைக்கும் மைய திருகாணி என்று பெயர். இந்த பெயர் சொல்வதற்கு நீளமாக கடினமாக இருந்ததால் இதற்கு பதில் இராணுவ வீரர்கள் இந்த திருகாணியை இயேசு திருகாணி என்று பெயரிட்டனர். இந்த பெயர் வைக்கப்பட்டதன் காரணத்தை வீரர்களிடம் கேட்டபோது அவர்கள் தந்த விளக்கம் அழகான உருவகமாக தெரிந்தது.
ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருக்கும் போது இந்த MRRN அல்லது இயேசு திருகாணி கலன்றுவிட்டால் மேலே சுற்றும் இறக்கைகள் ஹெலிகாப்டரிலிருந்து பிரிந்துவிடும். அந்த இறக்கைகளின் சுழற்சியால் அதுவரை வானத்தில் தாங்கப்பட்ட ஹெலிகாப்டர் நேரே பூமியில் விழுந்து நொறுங்க வேண்டியதுதான். அந்நேரத்தில் ஹெலிகாப்டரில் இருப்பவர்களை இயேசு மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதை வீரர்கள் உணர்ந்ததால் அந்த மைய திருகாணிக்கு இயேசு திருகாணி என்று பெயரிட்டனர்.
அன்பு இதயங்களே, ஹெலிகாப்டரின் இறக்கைகள் போல சுற்றி சுழலும் நமது வாழ்வை இறுக பிணைப்பதற்கு இயேசு என்ற திருகாணி இல்லை என்றால் வானில் பறப்பதாக நாம் நினைக்கும் வாழ்வு பாதாளத்தில் மோதி சிதற வேண்டியதுதான். இயேசு என்ற செடியுடன் இணைந்திருக்கும் வரை நாம் மிகுந்த கனி தருவோம். இயேசு என்ற திருகாணியுடன் இணைந்திருக்கும் வரை வானத்தில் உயர பறப்போம்.
நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.